Praise the Lord. Hallelujah. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தர்மியான நாளிலையும் மத்திலே ஊழியம் செய்யும்படி கத்து கொடுத்த கிருபைக்காய் தேவன் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் என்னை குறித்து நான் சொல்லிவிட்டு நான் கத்திரி வார்த்தை கடந்து செல்லும்படி ஆசைப்படுகிறேன்.
Praise the Lord.
நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். ஒரு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Praise the Lord. அருமையான சகோதரர் சொன்ன வண்ணமாக என்னுடைய தாய் தகப்பன் அசம்பிளி சாப்காட்டில் மூத்த ஊழியர்களாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து விட்டவர்கள் இப்பொழுது பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் திசையன்விழா பகுதியில் என்னுடைய பேரண்ட்ஸ் ஊழியம் செய்தாங்க. டவுட்டை கிளியர் பண்ணியாச்சு. ஆமேன். எங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ரெண்டு பிள்ளைகள் என்னுடைய மூத்த சகோதரி ஒருவர்கள் இருந்தாங்க. அவங்களும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மறித்து போனார்கள். அவங்களும் ஒரு ஊழியக்காரை கல்யாணம் பண்ணி தான் அவங்க வள்ளியூரில் இருந்தாங்க. இப்பவும் வள்ளியூர் தான் என்னுடைய அத்தான் பாஸ்டராக இருக்கிறாங்க. நான் 1986 ஏசுவை சிஏல தான் ஏற்றுக்கொண்டேன். கிரைஸ்ட் அம்பா சிஏ கேம்பில் தான் 1986 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஊழியக்காரருடைய பிள்ளையா பிறந்தாலும் இயேசுநாதர் நம்பணும் தானே. ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் தம்முடைய உடன் உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்தார். 1989 மூன்று ஆண்டுகளும் கர்த்தருடைய ஊழியத்தை வேதாம கருவிலே படிக்கவும் அதன் பின்பு 1993 முழுமையாக அதற்கு ஊழியத்துக்கு வரவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 24 ஆண்டுகளாக பலவிதமான இடங்களில் அசம்பிளி சாப்காட்டில் இருந்து இன்றைக்கு நாங்கள் திருச்சியில் 2000 தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் லாக்இன் பண்ணி பார்க்கலாம். justintimothy.com என்னுடைய இவாஞ்சலிசம் அண்ட் சர்ச் பிளான்டிங் ஊழியங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. அநேக இடங்களிலே நாங்கள் புதிதாக ஊழியங்களை கடந்த 17 ஆண்டுகளாக ஸ்தாபித்திருக்கிறோம். அறிவிக்கப்படாத இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 13 ஊழியர்கள் எங்களுடைய ஊழியத்தில் எங்களோடு கூட பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதை விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, transformindia.co என்கிற சைட்ல எங்களுடைய ஆர்ஃபனேஜஸ் அண்ட் அடல்ட் ஹோம்ஸ் மட்டுமல்ல மிஷினரிடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பண்ணுகிறதான உதவிகள் எல்லாம் அதில் காணப்படும். டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா 2008 இப்படிப்பட்டதான உதவிகளை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறது. 5 ஹோம்ஸ் எங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா மூலமாக இருக்கிறது. நாக்பூரில், சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் மட்டுமல்ல ஆந்திராவில் நெல்லூர் பட்டணத்தில், அது மட்டுமல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு பாஸ்டருடைய ஊழியங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். 364 பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் அதில் தங்கி இலவசமாய் தங்கி படித்துக் கொண்டு அவர்கள் பிளஸ் டூ வரைக்கும் நாங்கள் படிக்க வச்ச பிறகு படிக்கும் போதே அவங்களை நாங்கள் ஊழியத்துக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாதிக்கு மேற்பட்டதான பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி நாங்கள் ஊழியத்துக்கு போறோம் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ இதுவரைக்கும் ஒரு 9 பிள்ளைகளை நாங்கள் பைபிள் காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறோம். ட்ரினிட்டி பைபிள் ஸ்கூல் ஃபார் விமன் செங்கோட்டையில் இருக்குது, அங்கே படிக்கிறாங்க. மதுரையில் உள்ள வேதாம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு உதவி செய்து முடிந்தவரை நம்ம அவர்களை காப்பாற்றுகிறது தான் டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியாவுடைய நோக்கம். அநேக பிள்ளைகளை நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். போகும்பொழுது நீ அந்த விவரங்களை இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தையை ஒரு மாதத்திற்கு படிக்க வைப்பதற்கு 2000 ரூபாய், 1800 முதல் 2000 ரூபாய் கிட்டத்தட்ட $34 வரை நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் 150 பிள்ளைகள் அதாவது ஸ்பான்சர்ஷிப் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு 164 பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தேவை நல்ல ஸ்பான்சர்ஸ். அதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். முடிந்தால் நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க சொன்னது போல என்னுடைய பாடல்கள் சிடிக்களில் இருக்கிறது. மாட்சிமே என்ற தலைப்பில் 2 சிடிகளின் கையில உண்டு. ஆனா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிறைய எண்ணிக்கை நடத்துல இல்ல. போன கூட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு போனதுனால கொஞ்சம் மட்டும் தான் இருக்குது. ஆகவே அந்த போகும்போது நீங்கள் வாங்கி செல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தரலாம் இருக்கிறேன், பாடப்போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த பாடல் சொல்லுகிறது, உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களே, பரலோகத்தில் கூட இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டாங்க போல தெரியுது, ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. ஆமென். நான் பாடுகிறவன், நான் அன்னைக்கு நிறைய நேரம் பாடாம ஒரே ஒரு பாடலை பாடி தேவன் வார்த்தை கடந்து சொல்ல போகிறோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. நம்ம எளிமை நின்று பாடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய பாட்டு அது, என்னைய பார்த்து நீங்க பாடக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. There is none like Jesus. Amen. There is no one else like him. அவர் அன்புள்ள ஒரு தெய்வம், அவர் அருமையான ஒரு ஆண்டவர், நம்மை நடத்துகிறார், இதுவரை நடத்தி இருக்கிறாரே. உங்களை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கை தட்டி கூட பாடலாம், இது நல்ல ஒரு பாடல். என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடும்படி நான் விரும்புகிறேன். கொஞ்சம் நாங்கள் வாலி குறைச்சிக்கிட்டு இதுல. ஹல்லேலூயா.
யாருமில்லை, இயேசு போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை இந்த உலகிலே. என்னோடு உம்மை போல யாருமில்லை பாடலாம், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை இந்த உலகிலே, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை, யாரும் இல்லை உம்மை போலவே இந்த உலகிலே, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே.
எல்லாரும்
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே.
சொல்லுங்க பார்க்கலாம்.
இது போல யாரும் இல்லை, அவன் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே.
உலகத்தில் பிறந்த மனுஷர்கள இயேசுவை போல் ஒருவர் பிறக்கவில்லை. ஒத்துக்கொள்றீங்களா? இயேசுவின் கர்த்தரபு கொஞ்சம்
கைகளை தட்டி சொல்வோம். உலகிலே பிறந்த மனுஷரில் யாரும் உம்மை போல இல்லையே, நீர் இருந்தவர் இன்னும் இருப்பவர் மீண்டும் வேகமாய் வருபவர். சொல்லுங்க, இந்த உலகிலே வாழ்ந்த மனுஷரில் யாரும் உம்மை போல இல்லையே, நீர் இருந்தவர் இன்னும் இருப்பவர் மீண்டும் வேகமாய் வருபவர். காலத்தை வென்றவர், பரிசுத்தமானவர், ஜீவன் தங்கு மீட்ட உம்மை போல் யாரும் இல்லையே.
என்னோட சேர்ந்து சொல்லுங்க,
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே.
சொல்லு
உம்மை போலையா?
ஆமா,
இயேசு போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. அவன் நல்லவன், ஆண்டவன் மிகவும் பெரியவன், ஆண்டவனால் கூடாத காரியம் மட்டுமில்லை. காற்றை பார்த்து இறையாதே என்று சொன்னவர், கடலை பார்த்து அமைதலாய் என்று சொன்னவர், அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. கைகளை தட்டி நீ பெரியவர், மிக நல்லவர், மா வல்லமை கொண்டவர், கூடாதது என்று ஒன்றில்லை, உம்மால் எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, நீர் பெரியவர், மிக நல்லவர், சர்வ வல்லமை கொண்டவர்,
ஆதரவு என்று ஒன்றில்லை, உமல் எல்லாம் கூடுமே. காற்றையும் கடலையும் நம் வார்த்தையா அகட்டின, அதிகாரம் கொண்ட உமை போல் யாரும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, உமை போல யாரும் இல்லை, உமை போல. கைகளை தட்டி சொல்லுங்க. எஸ் போல யாரும் இல்லை, எஸ் போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை. உலகிலே அவன் நல்லவர். உண்மை போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. உண்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை, that is not like it. உண்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை, யாரும் இல்லை உண்மை போலவே இந்த உலகிலே. உண்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. கைகளை உயர்த்தி சொல்லும். உண்மை போல யாரும் இல்லை, எட்டு போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை இந்த. அப்படி கண்ண முடி சொல்லுங்க. உண்மை போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை, உண்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. உண்மை போல யாரும் எல்லாரும் சொல்லலாமா, போல யாரும் எசுவே, உண்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே. கண்களை மூடி இந்த ராத் சாயங்கால நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார், துதிகளுக்கு மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா. கத்திரி வார்த்தை கேட்க போகிறதுக்கு முன்பதாக தர்மியான சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜோமன போறோம், அவரை ஆராதனை செய்ய போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் நானும் ஒரு அன்பில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு உரிமையான உலகம், மாய்மாலமான உலகம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா, ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாமா? இவர் பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லா கிருஷ்ணர்கள் கண்களை மூடி உங்களுடைய தோறு முகப்படுத்தி முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உயிரின் ஊற்று நீதானே, உண்மையும் வழியும் நீர்தானே. உயிரின் ஊற்று நீர்தானே, உண்மையும் வழியும் நீர்தானே. உறவின் பிறப்பு நீதானே, உள்ளத்தின் மகிழ்வு நீதானே. நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தாவீது ஆண்டவர் உயர்த்துகிறவர் எப்படி தெரியுமா? நீர் என் கன்மலை, என்னுடைய கோட்டை. என் ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டார். நாம சொல்வோம்,
எனது ஆற்றலும் நீரே ராஜா, எனது வலிமையும் நீரே ராஜா. சொல்லுங்க, எனது ஆற்றலும் நீரே ராஜா, எனது வலிமையும் நீரே ராஜா. எனது அரணும் நீரே ராஜா, எனது கோட்டையும் நீரே ராஜா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா?
அருமையான தேவ பிள்ளைகளே, விலை போகாத பாத்திரமாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல போறீங்க. வலதுகையை உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அன்பினால் நீ நிரப்ப மாட்டேன்.
விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையில்லா உங்க கிருபையா உகந்ததாக்கிடுமே. எல்லாரும் சேர்ந்து, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. என்னை உடைத்தருளும் உதைத்து என்னை உதைமையாக்கிடுமே. குயவனே எங்கள் குயவன்,
எல்லாரும் கேட்கலாம்.
பழைப்பின் காரணமே கள்ளி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடு.
ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து,
குயவனே எங்கள் குயவனே பழைப்பின் காரணமே கள்ளி மண்ணான.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவர, சாயங்கால வேளையில் கண்ணோக்கி பாரு, என்னுடைய ஜாப கண்ணோக்கி பாருங்கப்பா, என் வேலையை கண்ணோக்கி பாருங்க ராஜா, என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரு மாட்டவர, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு, எங்க சபையை எங்க சபை மக்களை கண்ணோக்கி பாரு மாட்டவர. தேவாங்கும் உள்ளத்தை நல்லப்பட்டு பேசுவேன் நாமத்தினால்.
பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நான் இந்த நல்ல பகலின் குளிர்ச்சியான மாலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ ஒரு கிடைக்காத சலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய சன்னிதானத்தில் வருகிற அந்த ஒரு நாள் நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது அல்லவா? ஆயிரம் நாளை பார்க்கலாம் உலகத்தோடு இருக்கிற அந்த ஆறு நாளை பார்க்கலாம் உங்களுடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. எத்தனையோ பேர் இந்த சிலாகை கிடைக்காம போயிடுச்சான்னா, நாங்கள் வந்திருக்கிறோம் ரொம்ப நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அருமையான சபையின் பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி. அவர் போயிருக்கிறதான காரியத்தை நீ பார்க்கிறீர். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய வேலைகள் எல்லாவற்றிலையும் நீ கூட இருந்தருள்வீராக. இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷம் ஜெபம் பண்றப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், அவங்க பிளான்ஸ் எல்லாவற்றிலையும் நீங்க கூட இருந்து நடத்தும்படியாவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னதான் இந்த உலகத்தில் நாங்கள் பிரயாசப்பட்டாலும், என்னதான் நாங்கள் போராடினாலும், நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ராஜா. லார்ட், விதவுட் யூ வி ஆர் நத்திங் இன் திஸ் லைஃப். யூ ஆர் அல்பா அண்ட் ஓமேகா, யூ ஆர் தி பிகினிங் அண்ட் தி எண்ட். நீங்க இருக்கணும், எங்களோடு நீங்க பேசணும். இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய ஜனங்கள் கேட்கக்கூடாது, உம்முடைய வார்த்தையை கேட்கணும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பியும். எங்கள் மேல உங்களுடைய கண்ணை வச்சு எங்களை ஆலோசனை கொடுக்கும். அதே நேரத்தில் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த வேலை இடத்தை விட்டு போகும். நம்முடைய பிள்ளைகள் எதையோ ஒரு சுமந்துட்டு போறது போல பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர்களுக்கு தந்துடணும். ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக் கொடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். Praise the Lord. உங்கள் மத்தியில் நான் கர்த்தரை வாத்தி சொல்வதற்கு எடுத்துதான் வேத பகுதி செப்பனியாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்க, எனக்கு வேணாம். நம்ம சத்தமே பெரிய சத்தமா இருக்கு, அதனால கொஞ்சம் வலி வச்சாலே பெருசா தெரியும். போதும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள், எனக்காக மனைவிக்காய் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற மூன்று பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அங்குபோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கல்லூரியில் மூத்த ரெண்டு பிள்ளைகள் கல்லூரியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க, கடைசி மகள் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபங்களை அவங்க நினைத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். justintimothy.com எங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கும். அவர்கள் நினைவு கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிரைஸ்ட் தமிழ் சர்ச்சை பொறுத்து நான் ஒரு சில ஊழியர்களை கேட்கும்போது சொன்னார்கள், நல்ல அருமையான ஒரு தமிழ் கம்யூனிட்டி அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ஒரு சில சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். ஆங்கில சர்ச்சில் பேசும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தை காட்டில் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் பேசும்போது ஒரு புதிய ஒரு உறவு ஏற்படுகிறது. ஏனென்றால் தமிழ் மக்களை ஒன்னா ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஆமா, அதுவும் ஒன்னா ஒரு இடத்துல பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு என்னமோ ஒரு 500 பேரை பார்க்கறது மாதிரி இருக்குது. நம்ம ஊர்ல 1000 பேரை சீக்கிரத்தில் கூட்டிடலாம். ஊழியர்கள் எல்லாம் நாங்களா கூட்டத்தை கூட்டும் போது 1000 பேர் 2000 பேர் கூட்டுறது நம்ம ஊர்ல லகு. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் ஒரு 15-20 பேரை கேதர் பண்றதுங்கிறது கண்ணு வெளியே வந்துடும். ஆனால் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகணும். அதான் என்னுடைய ஒரே வாஞ்சை. 500 ஜனங்கள் இருக்கிற சபையை உங்கள் சபை மாற வேண்டும். பாஸ்டருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். அவருடைய குடும்பங்களையும் கத்ததாமே அப்பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 14-15 நாம் மீண்டுமாய் பார்க்க போகிறோம். The book of Zephaniah chapter 3 verses 14 and 15. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேல் இஸ்ரவேலரே ஆட்பறியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழுதயத்தோடு மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஒரு நிபந்தனை காணப்படும். God's blessings are coming from the conditional. ஒரு நிபந்தனையோடு தான் ஆசீர்வாதமே ஒழிய, ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து விட்டு போகிற தேவன் அல்ல. கண்டிஷன் பிளஸ் பிளஸிங். எங்களுடைய ஊர்லாம் நம்ம நியூ சர்வீஸ் நடந்த பொழுது வாக்கு தத்தங்களை கொடுப்போம் அல்லவா. வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல, ஒரு நிபந்தனையும் கொடுப்போம். இப்படி நட, இப்படி உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகம் புஸ்தகத்தை நீ வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் நிபந்தனைகளும் இருக்கிறது, ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் இஞ்சியை தட்டி கொடுத்துட்டு தான் அப்புறம் தேனை வாயில வைப்பார் ஆண்டவர். ஒரே இஞ்சியும் கொடுக்க மாட்டாரு. நிறைய நினைக்கிறோம் என் லைஃப்ல இஞ்சியா தானே இருக்குது. நீங்க இஞ்சி நல்லா சாப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் அதுக்கு மேல தேனான ஒரு அனுபவத்தை உங்க வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுவதற்கு அதை தாண்டி போகக்கூடிய போக்கையும் அவர் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். முதலாவது பாருங்கள், 14வது அவசனத்தில் இஸ்ரவேலரை பாட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கெம்பீரித்து பாடுங்கள், Rejoice evermore, ஆர்ப்பரியுங்கள், உங்கள் முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரின் பிள்ளைகள் தேவனை பாட வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை பாட்டினால் துதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்களினால் துதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்களை கொண்டு அவரை பாடலாம். ஒன்று சேர்ந்து நாம் ஒரு இடத்தில் கூடி வரும் பொழுது சாட்சிகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் பிள்ளைகள் நாம் நெகட்டிவான காரியங்களையே பேசாதபடி தேவன் செய்த நன்மைகளை உரக்க சொல்ல வேண்டும். நம்முடைய ஊர்ல எல்லாம் சபைகள்ல சாட்சி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன சின்ன பையன் நான் இருக்கும்போது எங்க அப்பா சபையில எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் சாட்சி நேரம் மாதத்துக்கு ஒரு சண்டே வச்சிருக்கிறோம். அப்பெல்லாம் வாரம் வாரம் வைக்கணும். கேரளா மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா வாரம் வாரம் சாட்சியே ஒரு மணி நேரம் இருக்கும். ஆராதனை இல்ல, பிரசங்கம் ஒரு மணி நேரம், சாட்சி ஒரு மணி நேரம், வர்ஷிப் அண்ட் சிங்கிங் அண்ட் ஆஃபர்டி ஒரு 1 hour, அப்புறம் டிஸ்கஷன் எல்லாம் ஒரு எப்படி 3.5 மணி நேரம் ஒரு ஆராதனை முடியறதுக்கு. சாட்சி ரொம்ப நேரம் சொல்லுவாங்க, நல்ல நல்ல காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கு இப்படி பண்ணினாரு, நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தேன் என் கை பிடிச்சாரு, வேதனையில் இருந்தேன் என் ஆண்டவர் என்ன செய்தார் நடத்தினாரு. ஆனா நிறைய நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன், சாட்சி சொல்ற நேரத்தில் எழும்பி நம்ம ஆட்கள் ஆண்டவரை குறை கூறுவாங்க. பார்த்துருக்கீங்களா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இவ்வளவு நாளா ரொம்ப ரொம்ப வேதனையில போயிட்டு இருந்தேன், எனக்கு யாருமே உதவி செய்யல, என் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கவே இல்லை, என்னை ரொம்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு வேதனைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் தான் அப்படின்னு சொன்னா எப்பொழுதெல்லாம் சாட்சி சொல்றாங்க, அவங்க வாய்ந்து வருகிற வார்த்தையெல்லாம் எதை அவங்க பெற்றுக்கொள்ளவில்லையோ அதையே சொல்லிக் கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறோம் அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளாததை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். What you have received in your life from God, எதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதை சொல்லி இதை நீர் எனக்கு செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, கெம்பீரித்து பாடுங்கள், ஆட்புரியுங்கள், துதித்து சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். Count your blessings, name them one by one. நல்ல நல்ல பாட்டெல்லாம் நம்ம ஹிம்ஸ்ல இருக்கு. He has done countless. ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன போனால் அவைகள் மணலை காட்டிலும் அதிகம் என்று பார்க்கிறோம். ஆமென். நாம் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும், கெம்பிரிக்க வேண்டும். அதன் பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆகிக்கிணைகளை அகற்றி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடந்து வருகையிலே எவ்வளவோ துன்பங்களை அவர் சகித்தார்கள். 40 வருஷத்துல அவர்கள் பட்ட இன்னல்கள் ஏராளம், பொல்லாத ஜனங்கள் எல்லாம் எதிரிட்டு வருவார்கள். வண்ணாந்திரத்தில் திடீரென்று வலு சிறப்பும் உள்ள இருந்து வந்துடும், காட்டு தேழ் வரும், பயங்கர ஓனாய் கூட்டங்கள் வரும். ஆனா ஆண்டர் சொல்லியிருந்தார், என் சமூகம் உனக்கு முன்னால போகும். அப்புறம் என்ன சொன்னாரு, பகலில மேக ஸ்தம்பத்தை போல இருப்பேன், ராத்திரியில அக்னி ஸ்தம்பத்தை போல வருவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்துல 2000-4000 முன்னால அப்படிலாம் போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை ஒரு நாள் கைவிடல, கை பிடிச்சு நடத்தினார். அல்லேலூயா. ஒரு குறையுமே வைக்கல. பைபிள போட்டிருக்கு, கர்த்தர் உன் ஆக்கினைகளெல்லாம் அகற்றினார், உன் எதிரிட்டு வந்த சத்துருக்களை எல்லாம் விளக்கினார். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். The God of Israel in among you, உங்க மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம அடிக்கடி ஒரு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருப்போம். எப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம இப்படி தானே இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்ஃபீரியாரிட்டின்னு சொல்லுவாங்க, குறைச்சிக்கிறது, நம்மளையே குறைச்சி பேசிக்கிறது. என்னத்தை தான் நான் படித்தாலும் இப்படி தானே இருக்கிறேன், என்னத்தை தான் நான் வேலை செஞ்சாலும் இவ்வளவு தானே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஒண்ணுமே பெருசா இல்லையே. சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்துருக்கிறீங்களா, நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் அவங்கள போல இல்லை, என்னோட தகப்பன என்ன சொல்லி கொடுத்த காரியம், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை காட்டிலும் கீழானவன் நினைச்சு பார்த்தீங்கன்னா நீ அவங்கள காட்டில 1000 மடங்கு மேலே இருக்கிற. அல்லேலூயா. நம்ம லைஃப்ல இவ்வளவுக்குள்ள கர்த்தர் செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகள், வா எவ்வளவு நன்மைகள். அவர் தன்னுடைய பிள்ளையை தோளில சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நடுவில் இருக்கிறார். ஹலோ, எங்க சர்ச்செல்லாம் நாங்க இப்படி பேசும்போது கத்துவாங்க, ஹாய் ஹல்லேலூயாம்பாங்க. நீங்க கண்ணை திறந்து பார்த்திருந்தீங்களா இருக்கிறீங்க அப்படி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வாட் அ ஸ்வீட் பீப்புள் யூ ஆர். ஹல்லேலூயா. நம்ம சர்வீஸ் வேற, ரொம்ப எந்தூசியாசமா இருக்கும். ஆனால் நீங்க வந்து கிரகிக்கிறீங்க நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில உங்க உள்ளத்தை போய்கிட்டு இருக்கு, போகணும். ஹல்லேலூயா. உள்ள போய் கிரியேட் செய்யணும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் ரொம்ப மெச்சூர் நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்குறீங்களா, ஆண்டவர் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நடுவில் இருக்கிறாரா? இஸ் தி லார்ட் இஸ் இன் அமங் யூ? ரைட். ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல நடுவில் இருக்கணும், எங்கேயோ ஒரு ஓரத்தில் கொண்டு வைக்க கூடாது. உங்க பிசினஸ்ல மத்தியில் வைங்க. ஆமென். எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு படம் போட்டு இயேசுநாதர் வெளியே வாசல் கதவு தட்டுற மாதிரி பார்த்துருக்கீங்களா படம் இல்லையா? இதை வாசல் பண்ணி கதவு தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கட்டி கதவை திறந்தா அவனுக்குள்ள நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோட ரெவலேஷன் 3:20 இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் வெளியே நின்றுட்டே இருக்கிறாரு, உள்ள போகல. எப்போ அவர் உள்ள வர்றாருன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்குல நம்ம கேரல் சர்வீஸ்ல எல்லாம் வீட்டுக்கு வரும்போது அவர் உள்ள ஏத்துக்கிறோம். அப்புறம் அடுத்த கேரல் சர்வீஸ் தான் அவரை நம்ம உள்ள வச்சுக்கிறோம். அல்ல, ஆண்டவரை வாழ்க்கையில மையத்தில் வைக்கணும். லார்ட், யூ ஆர் இன் அவர் ஹோம், இந்த மிஸ்டர் எங்க மத்தியில் இருக்கிறீங்க. ப்ரைஸ் லார்ட். நம்முடைய மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க பிள்ளையுடைய லைஃபா இருக்கட்டும், எல்லாத்திலும் மையமா வைங்க. கிறிஸ்தவங்களாம் நம்ம எல்லா விதத்திலையும் உண்மையா ஆண்டவருக்கு இருப்போம். கல்யாணம்னு வரும்போதுதான் கொஞ்சம் பேக் சைட் ஆயிடுவோம். எப்படின்னு தெரியல, உங்களை பற்றி நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன். திருமண வாழ்க்கை என்று வரும்பொழுது, ஐ எம் எ பிராக்டிக்கல் பிரீச்சர், ஐ எம் சோ சாரி. திருமணம் என்று சொல்லி வரும்பொழுது ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறோம் தெரியல. நீங்கள் தேவரை உங்கள் வாழ்க்கையில மையத்தில் வச்சு பாருங்க, எல்லாம் சூப்பரா இருக்கும். ஹலலூயா. ஒரு பொருத்த நடங்க, ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க மையத்தில் இருக்கணும், சென்டர்ல இருக்கணும். எல்லாவற்றுக்கும் நீர் தான் காரணர், நீர் தான் இருக்கணும். உங்கள்கிட்ட கேட்டுதான் செய்வாண்டவரே. ஆனா சோதனையான காரியங்கள் வரும்பொழுது அந்த சோதிக்கப்படுற நேரத்தில் நம்முடைய விசுவாசம் சற்று அசைக்கப்படுகிற அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்னத்தான் நம்ம சர்ச்சுக்கு தான் போறோம்னு தெரியலையே. இவ்வளவுக்குள்ள ஆண்டவர் நம்ம மேல பரித இவ்வளவு பார்க்காத அப்படி இருப்பாரா? இன்னும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் அறிகிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உங்க வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி அத்தியாயம் நீங்கள் முடிக்கிற வரை என் தேவன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே ஆரம்பித்தீர்கள், எங்கே நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவனை நம்முடைய லைஃப்ல மையத்தில் வைக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண, தேர் இஸ் நோ ஹார்ம் எனிமோர், தேர் இஸ் நோ ஹார்ம் எனிமோர், இனி உங்களுக்கு தீங்கு இல்லை. தாவீதை பாருங்கள், என்னுடைய லைஃப்ல, என்னுடைய மினிஸ்ட்ரியில நான் அதிகமாய் உணர்ந்தது தாவீதுடைய லைஃப். தாவீது எவ்வளவு எப்படிப்பட்டவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறானே. I am the least one in my family. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார். உங்களை யாருமே கண்டுகளை நினைக்கிறீங்களா? யாருமே கண்டுகொள்ளாத நேரத்தில் தான் உங்களை கண்டுகொண்டே இருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். யாருமே விசாரிக்காமல் இருக்கலாம், யாருமே பட்சமாய் பேசாமல் இருக்கலாம், யாருமே நமக்கு சப்போர்ட்டா ஆதரவா, எனக்கு யாருமே என் கருத்தை ஏற்றுக்கொள்றவர் இல்லையே, இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நமக்கு சொன்ன மாதிரியே தலையாட்டிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வந்து நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நம்ம ஆடுற தாண்டவம் எவ்வளவு பெருசு, எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தாண்டத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் லைஃப்ல மையத்தில் இருக்கணும், கர்த்தர் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்துகிற தேவன். தாவீது புறக்கணிக்கப்பட்டான், குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட்டான், வனாந்தரத்தில் போய் அவன் தங்கியிருந்தான், பல நாட்களாய் தங்கியிருந்தான், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையும் அவனுக்கு போனது. அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, சவுலுடைய ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. இவன் கடைசி மகனா இருந்ததுனால எல்லா சுமையும் மேல சுமத்துட்டாங்க. நீ ஓடி போயலாம், அதையாவது பண்றான், அதையாவது பண்ண சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதையாவது உருப்படியா பண்ண மாட்டியா சொல்லுவாங்கல்ல, என்னையா சொல்லியிருக்கிறாங்க, உருப்படியை இதையா செய்யக்கூடாதா அப்படின்லாம் நினைச்சாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அடிக்கடி யாராவது ஊழியக்காரங்களா எங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணுறமோ சொல்லுவாங்க, இவனுக்கா ஜோம் பண்ணுங்க, கடைசி காலத்துல எங்களுக்கு பிறந்தான், எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்து அவன் ஆண்டோருக்கா நிக்கணும், அதை நான் என் கண்ணால பார்க்கணும்னு நினைச்சாங்க. 94 என்னுடைய அம்மா மறிக்கும் பொழுது நான் ஒரு பெரிய ஆலயத்துல பிரசங்கம் பண்றதை கண்ணால பார்த்தாங்க. அவங்க கண்ணை முடிஞ்சு போய் பார்த்த கண்ணெல்லாம் பொங்கி இருந்தது. ஏன்னு கேட்டேன், அழுதண்டா, நீ பிரசங்கம் பண்றதை கேட்ட நான் அழுதேன், நீ இப்படி வருவியா, இப்படியும் இருப்பி உதவாக்கறையா இருக்கேன்னு நான் நினைச்சேன். கர்த்தரன் உதவும் கரையா மாத்திட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்கும் ஆகாதவனாய் தள்ளப்பட்ட தாவீது, அவன் யாருமே கண்டுகொள்ளல. நீங்க நினைக்கலாம் நம்மளை யாருமே கண்டுகளையே, உங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மேல் நோக்கமா இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளை ஒன்று ரெண்டு பார்க்கலாமா, வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 16:8 வாசிக்கலாம். Psalm 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. What a beautiful word. காடுகள்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனுக்கு என்ன ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராத்திரி நேரத்தில் ஆடுகளை அவன் முதல்ல தன்னையும் பாதுகாக்கணும், ஆட்டையும் பாதுகாக்கணும். டபுள் ஒர்க் அவனுக்கு இருந்துச்சு. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செய்யணும், தன்னையும் பாதுகாக்கணும். எப்படி முடியும்? அவ்வளவு ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது திடீர்னு ஒரு கரடி வந்தால், சிங்கம் வந்தால், மிருகங்கள் வந்தால், அவைகளிலிருந்து அதையும் பாதுகாக்கணும், தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பயம், இந்த சின்ன வயசுல நான் இவ்வளவு பெரிய தனி காட்டுல போய் கிடக்கிறேனே, சொல்ற கர்த்தரை எப்பொழுது என் பக்கத்தில் வச்சிருக்கிறேன். எப்பொழுது அவரை என் கூட வச்சிருக்கிறேன், அதனால என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். அதே சாவதி சொல்லுகிறான், அவர் என்னதை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னும் சில வசனங்களை ஞாபகப்படுத்த குளித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வாசி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் மூணாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஒன்னாம் வசனம் மூணாம் வசனத்தை பாருங்களேன், அவனுடைய அனுபவம். அதுக்கு முன்னால அடைப்பு குறிக்குள்ள போட்டிருக்கு பாருங்க, சாம் த்ரீ வேர்ட்ஸ் ஒன்னுக்கு முன்னால என்ன போட்டிருக்கு அடைப்பு குறிக்குள்ள, தன் குமாரனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையிலே பாடிய சங்கீதம். தாவீது யாருக்கு பயந்து ஓடுகிறான்? அவனுடைய மகனுக்கு பயந்து ஓடுறான். மகனுக்கு பயந்து ஓடல தாவீது, வந்து மகனுக்கு ஒரு நாளும் பயந்தவனே கிடையாது, பயந்தா உள்ளே கிடையாது. நீங்க நினைக்கலாம் பயந்து ஓடுகையில் என்றால் அவன் பயந்து மகனுக்கு பிறந்து அப்ப ஓடுறான் போல, அப்படி நினைக்காதீங்க. தாவீது சின்ன வயதிலேயே வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை தன் துணையாய் கொண்டதினால் அவன் சார்ஜ் பண்ணப்பட்ட ஜெய வீரனாக பலசாலியாக மாற்றப்பட்டிருந்தான். ஆமென். யுத்தத்துக்கு போய் தாவீது தோத்து வந்தான் அப்படிங்கிற சரித்திரமே கிடையாது. இஸ் நெவர் டிஃபீட்டட். ஒரு நாள் அவனை யாரும் தோக்கடிக்கல. பெரிய சவுல் ராஜா கூட தாவீது கையில் அகப்பட்ட பொழுது கொன்னு போட்டிருக்கலாம், ஆனா தாவீது அது செய்யல. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்று சொல்லி அவனை பாதுகாத்தான். இங்க வந்து மகனுக்கு பயந்து ஓடி போகல, நான் திரும்பி மகனை அடிச்சு போட்டுற கூடாதேன்னு அவனை பாதுகாக்கிறதுக்காக ஓடி போறான். Praise the Lord. தாவீது ஜெயவீரன், யுத்தத்தில் வல்லவன் யார் என்றால் தாவீது. தாவீதுடைய படை வருகிறது என்று சொன்னால் எதிரிகள் எல்லாம் கலங்குவாங்களாம். அவ்வளவு தாவீதுடைய படை அப்படி அவன் பதிவிருந்து போகிற படை வைத்திருந்தான், நல்லாமி வச்சிருந்தான், யுத்தத்தில் பழக்கு வச்சிருந்தான். அதே மாதிரி குயரை ஏற்படுத்தினாலும் அருமையா குயரை ஃபார்ம் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணி வாத்தியங்களை வாசிக்கிற நல்ல குழு வைத்திருந்தான். ஆக எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. தாவீது யுத்தத்தில் வீரனாக இருந்தான். அதனாலதான் பெரிய கோலியாத்த போய் ஈட்டியாலையும் பட்டத்திலையும் கொள்ளல. எப்படி கொன்னான்? அவ்வளவுதான். என் பார்வையில நீ வந்து மனுஷ பார்வையில் பெருசான இருக்கலாம்ப்பா, என் கண்ணில் எனக்குள்ள இருக்கிற தேவ பாவையில் நீ வந்து ஒரு குருவி மாறுதா அப்படின்னு கோழிக்காக வச்சு அடிச்சிட்டான். அவ்வளோ பெரிய தாவீது தன் கையினால மகன் செத்துறக்கூடாதுன்னு ஓடுகிறான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தாவே முதல் வசனத்தில், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். மூணாம் வசனத்தை வாசியுங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகமும். தாவீதுக்கு சத்துருக்கள் அதிகம். ஏசுநாதன் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அதிகம் அதிகம் அதிகம். இப்ப சொல்லுங்களேன், நம்ம எவ்வளவு பரவாயில்ல தானே? சில பாத்தீங்கன்னா போன்ல பேசும்போது சொல்லுவாங்க, யோ ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம். எப்ப பார்த்தாலும் அவங்க போன் வந்தாலும் நினைச்சுவேன், நான் சில போன் என் நம்பர்லாம் ப்ராப்ளமேட்டிக் பிரதர் போட்டு வச்சிருக்கிறேன். அவங்க டெஸ்ட் அவங்க போன் வந்தாலே சொல்லுவாங்க, எதையாவது ஒரு குற்றப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க லைஃப்ல வாயில எனக்கு நல்லதா ஆர்டர் பண்ணாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்ப பரவாயில்ல, தே டிடன்ட் சே எனிமோ. தாவீதுக்கு எவ்வளவோ இருந்தாங்க, அவனுக்கு எங்க பார்த்தாலும் சத்துருக்கள். உங்களை ஆண்டு உங்க பட்சத்தில் இருந்தா உலகம் உங்களை தப்பாதான் பார்க்கும். கர்த்தவங்க பட்சத்தில் இருந்தா உங்களுக்கு மூலமா ஆண்டு கிரியேட் செய்யறாருன்னா உலகத்துல மற்றவங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. தாவீதோடு ஆண்டவர் இருந்தாரு, உலகம் தப்பா பார்த்துச்சு. பார்க்கட்டும் பரவாயில்ல இல்லையே. ஆண்டவர் இல்லாம உங்களை தப்பா பார்க்கறதான் கஷ்டம். ஆண்டவர் இல்லாம உங்களை யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஃபேவராகவே வச்சிருப்பான் சாத்தான். கர்த்தரங்க பட்சத்தில் இருந்தார்னா அவன் எல்லாமே இன் ஃபேவரா வச்சிருப்பான், எல்லாரும் பெருகி இருந்தாங்க. மூணாவது சொல்றான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தாவீதுடைய அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம், கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தார், அவன் நடுவில் இருந்தார். சங்கீதம் 121:7 அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 101:2-3 வசனங்களில் அதே டேவிடுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சங்கீதம் 101:2-3, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன், வழி விலகளுடைய செய்ய நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்றால் முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஐ திங்க் தேர் இஸ் நோ ஹார்ம் இன் யுவர் லைஃப் எனி மோர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தீங்கு இனிமேல் வராது, கவலைப்படாதீங்க. After this meeting, you can get it. There is no harm. இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு மலையாள சர்ச்சில் இங்கிலீஷில் பேசும்போது சொன்னேன், வெளியே எங்கே போனாலுமே ஈவிலாக தானே இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் தேர் இஸ் ஈவில் 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 ஈவில். யாபேஸ் ஜோமன்னா 1:4 தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது காரம் என் மேல் இருந்து தீங்கு என்னை துக்கு. ஆமாம், எங்கே பார்த்தாலும் தீங்காக தானே இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறீங்களா, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை கிடந்து டங்கு டங்குன்னு கூத்தாடிச்சான். தெரியாதோ? ஓ, நீங்கள் அமெரிக்கன் சார்ந்ததுனால உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பழமொழியெலாம் மறந்துடுச்சு. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, நம்ம ஊர் பழமொழி மாதிரி உலகத்திலேயே பழமொழி முதுமொழி கிடையாது. கோயிலில் போய் ஜோமனை போனால் அங்கே 2 கிழமை என்ன செய்யிட்டு இருக்கான், ஐயோ எனக்கு வேதனை வேதனை. அப்போ நினச்சான், இவன் வரதுக்கு நான் வீட்டில் இருந்திருக்கலாம் போல, அங்கே போனால் அவன் தான் கதையை சொல்லி நம்மளை வேக வைக்கிறானே இல்லையா. அப்படி எல்லா இடங்களையும் வேதனையா இருக்குது, ஆனால் தேவனுடைய கரம் யாபேசின் மேல் அவன் சொல்றான், உங்களுடைய கரம் என்னோடு இருந்து 1:4:10 உமது கரம் என் மேல இருக்கணும், தீங்கனை துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய கரம் யாபேசின் மேல இருந்தது. கர்த்தரும் நடுவிலே இருக்கிறார், கர்த்தரும் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரை நான் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன், இடது ஆண்டர் உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க தைரியமா போலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். தீங்கு எப்படி ஏற்படுகிறது? 3 விதத்தில் ஏற்படுது. கொஞ்சம் வேகமாக போகட்டுமா, நமக்கு டைம் முடிய போகுது. எப்படி தீங்கு ஏற்படுகிறது, தீங்கு எப்படி வருகிறது? முதலாவது காரியம், சொந்த மனிதர்களினால் வருகிறதான தீங்கு, நம்பினோரால் வருகிற தீங்கு. முதலாவது தீங்கு எப்படி வருகிறது என்றால், சொந்த ஜனங்கள் நாம் நம்பினவர்கள் நம்ம கூட இருந்தே கூட இருந்துகிட்டே தோன்றுவாங்க இல்லையா, அதான் நம்முடைய சொந்த ஜனங்களால் நாம் யார் அதிகமாய் நம்பினோமோ அவர்களினால் வருகிற தீங்கு முதலாவது. இரண்டாவது தீங்கு யார் மூலமா வருகிறது தெரியுமா? சாத்தானால் வருகிற தீங்கு. அவன் அதுக்கு தான் இருக்கிறான், ஹீ இஸ் அப்பாயிண்டட் டு. அவன் சாத்தானால் வருகிறதான தீங்கு. மூணாவது நாமே தெரிந்து கொள்ளுகிறதான தீங்கு. மூணு காரியம், ஓகே. இதை நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சு நான் ஜெபம் பண்ணலாம்னு பாக்குறேன், ஓகே. எப்படி சொந்த ஜனங்களினால் வருகிறது வாசிக்கலாமா? யாதியாவது புஸ்தகம் 37:20 கவனமாய் பார்க்கும் பொழுது, ஜென்சிஸ் சாப்டர் 37:20. சொந்த குடும்பத்தில் பிறந்ததான யோசேப்புக்கு வந்த கதியை நீங்க பாருங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளில் கடைசி மகன் யோசேப்பு, அழகானவன், கொஞ்சம் விவேகமா பிறக்கும் போதே விவேகமா பிறந்துட்டான். அது என்ன அவன் பண்ண தப்பா இல்லையா? ஞானமாய் பிறந்துட்டான், சொப்பனங்களை சொல்லுகிறவன், அதை அர்த்தத்தில் சொல்லக்கூடியவனா இருந்தான். அது அவன் பண்ண தப்பு இல்லை, அது நேச்சுரல். சிலர் நேச்சுரலாவே நல்லவங்களா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மற்றவங்களுக்கு பிடிக்காது, அவன் எப்போ பார்த்தா நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அது உனக்கு என்னப்பா? அது அவன் ஆட்டிடியூட், அதுதான் எது பண்ணாலும் நல்லாவே இருக்குதே, அது அவனுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அவனுக்கு 10 தலந்த கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கிறார், அது 1 தலந்த உண்மையா இருந்து பாரு. அதை மாதிரி கத்த நம்மளையும் மாற்றுவார். யோசேப்பு பிறவிலேயே ஞானவான், அழகுள்ளவன், பரிசுத்தமானவனா இருந்தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, சம்பவம் தெரியும், 37 அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாக்கோப என்ன பண்ணார்னா அவனுக்கு நல்ல பல வர்ணம் இங்கே கொடுத்து அவன் அழகு பார்க்கிறாரு. மூணாம் வசனம் நாலாம் வசனத்துல நாலாம் வசனத்துல பாத்தீங்கன்னா தங்கள் தகப்பன் அவன் மேல அதிகமா அன்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் அவனை கண்டபோது அவனை பச்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தார்கள், பகைத்தார்கள். சொந்த ரத்தத்தின் ரத்தம் உடன் பிறப்பு நம்மள சொல்லுவாங்கல்ல, பயங்கரமா பேசுவாங்க. ரத்தத்தின் ரத்தம் உடன் பிறப்பு, நீ வந்து அப்படி எப்படிம்பாங்க, பிரச்சனை வந்தா மாறிடுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே தூரம் அவங்களை பார்க்கவே முடியாது. போனை மாத்திடுவாங்க, சிம்மை மாத்திடுவாங்க, அவங்களை எங்க இருக்கானே பார்க்க முடியாது. மற்ற நேரம் நல்லா பேசுவாங்க, பேசுறது நல்லா பேசுவாங்க. சொந்த அண்ணன்மார்கள் அவனை பகைத்தார்கள். அஞ்சாம் வசனத்தில் பார்க்கிறோம், சொப்பனந்த சொல்றான் யோசேப்பு ஐதினி வித்து அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எட்டாம் வசனத்தின் கடைசியில அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பதினோராம் வசனத்தில் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பதினெட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணி. பத்தொன்பது இருபதுல பார்க்கிறோம், அவனை கொன்று இந்த குழியில போட்டுருவோம், துஷ்டம் சாப்பிட்டுச்சுன்னு அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் மூத்தவன் அண்ணன் கொஞ்சம் அவன் மேல இறக்க இருந்திருக்குது. ரூபன் என்ன பண்ணிருக்கான், அவன் நம்ம என்ன நம்ம அம்மா வயித்துல பிறந்த பிள்ளைதான, அவனை நம்ம என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேண்டாம், இந்த குழியில தூக்கி என்ன செய்திடலாம், போட்டுடலாம், அவன் அப்படியாவது சாகட்டும், கொஞ்சம் இறக்கமான கொலை, கருணை கொலை போல குழியில கிடந்து சாகட்டும் தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீடியானர் வர்றாங்க, அப்போ மற்றெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட வித்துட்டான், ரொம்ப நல்லதாக போச்சு, எங்கேயாவது கண்ணு காணாத தூக்கில் போட்டு அப்படி வித்துறாங்க. ரூபன் வந்து பார்க்குறான் அந்த குழியில் இருபத்தொம்போது வசனத்தில் தம்பியை காணோம், யோசேப்பை காணோம், ஐயோ உண்மையிலேயே செத்து போயிட்டான் அல்லது ஏதோ கொன்றுச்சுன்னு நினச்சிட்டு அவன் அழுகுறான். அப்பாட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு மூத்த மகன் அழுகுறான். அந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பு கண் காணாத இடத்திற்கு மீதியான கையில் விற்கப்பட்டு அதன் பின்பு இஸ்மவேலர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு எகிப்துக்கே கொண்டு போகப்பட்டான். அடிமைத்தனத்தின் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டான். ஓ வீட்டில் போய் நீங்கள் 38 அதிகாரம் 39 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், கர்த்தர் யோசேப்பை எப்படி நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தின் பின்பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அல்லேலூயா. 39 அதிகாரத்தம் 2 வசனம், 39 வேர்ட்ஸ் நம்பர் 2, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்புறம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனை அதிகாரியாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அதன் பின்பு காலப்போக்கில் அவனுடைய ஞானத்தை, அவனுடைய பரிசுத்தத்தை, அவனுடைய விவேகத்தை கண்டு அவனோடு அவன் ஆண்டவர் இருக்கிறார் என்று கண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்தாருக்கு தெரியும் நம்ம கும்பிடுறான், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு, அவங்க தான் வரலன்னு சொன்னா கூட தெரியும் உங்களுக்கு, இவங்க கும்பிடுற இயேசு கிறிஸ்து இவங்க கூட என்ன செய்யறாரு, இருக்கிறதுனால தான் அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. போத்தி பார் பார்க்கறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கண்டு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார். அதன் பின்பு அவன் மேல் ஒரு வேசித்தன ஒரு 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 குறை வந்த பொழுது கூட அதுல கூட கர்த்தர் அவன் பக்கமா இருந்து அந்த நியாயத்தை அவன் பக்கமாய் திருப்பினார். நீங்கள் 41 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதே யோசேப்பு எகிப்து முழுவதற்கும் ராஜாவாய் மாற்றப்படுகிறான். ஆமென். சொந்த மனிதர்களினால் வருகிற தீங்கு கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவன் ராஜாவாய் மாறினான். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம், யோபுவின் புஸ்தகம் 9:9. இது வந்து பிசாசினால் வருகிறதான தீங்கு. யோபு 1:9 ஆண்டு இடத்துல யோபு பிசாஸ் சொல்லுகிறான் பாருங்க. அப்புறம் வாசிங்க. என்றான். அடுத்த வசனத்துல கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது, அவன் மேல மாத்திரம் கையை நீட்டாது என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தரை சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான். நீங்க நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்புதாக சாத்தான் சொலகுல போட்டு படைக்கிறது போல யோபுவை புடைத்து எரிந்தான் இல்லையா. அவன் பிள்ளைகள், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஜீவன், அவனை நம்பின எல்லா மிருக ஜீவன்களும், வீடு, உடமை, பண்ண, தோட்டம், துறவு எல்லாம் போயிடுச்சு. அவன் மாத்திரம் உயிர் இருக்கான், ஊசலாடிட்டு இருக்குது. யோபுடைய சரித்திரம் நல்லாவே தெரியும். பிசாசினால் வருகிற தீங்கு இவ எல்லாவற்றுக்கும் மேல யோபு நல்ல காரியம் பண்ணா தன் நாவினால என்ன செய்யல, தேவனை தூஷிக்கல. அதுதான் நம்ம பண்ற ஒரே தப்பு என்னதான் பண்ணிடுற, வேற ஒரு நம்ம யாரையும் கொலை பண்றோமா, கொள்ளையடிக்கிறோமா, சமயத்தில் நம்ம அறியாமலே நமக்கு தெரியாமலே என்ன செய்கிறோம், யாரையாவது இல்ல யாரையாவது வேதனைப்படுத்திடுறோம், யாரையாவது குற்றப்படுத்திடுறோம், யாரையாவது குறை சொல்லிடுறோம். நம்ம அது நினைக்கிறோம் இது என்ன சாதாரண தான், ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டலாம். தேவன் பார்வையில் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. தேவன் கவனமாய் பார்க்கிற தேவன். யோபு தன்னுடைய எல்லா சோதனை மத்திலையும் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட பேசல. யோபுடைய மனைவி வந்து அவன் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, எட்டாம் வசனம், ரெண்டாம் அதிகாரம், ஏழாம் வசனம், எட்டாம் வசனம். அப்பொழுது சாத்தா கத்திர சன்னிதி விட்டு புறப்பட்டு யோபன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பெருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்காந்து. யோபுனா ஒரு சாதாரண மனுஷன் நினைக்க கூடாது, அவன தேசத்துக்கு ராஜாவா இருந்திருக்கிறான். சரித்திரத்தை நாங்கள் வேதாம கல்லூரியில் படிச்சிருக்கிறோம். ஹி வாஸ் த கிங் இன் ஊட்ஸ், பிரபு, ஹி வாஸ் த பிரின்ஸ், பெரிய மனுஷன். அவன் வார்த்தைகள்லாம் கட்டுப்படுவாங்களாம், அவன் சொன்னா எல்லாம் சரி அப்படி நினைப்பாங்களாம், அவன் எழுமீனா எல்லாம் நிற்பாங்க. அவ்வளவு கனம் பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான் யோபு, அவ்வளவு கனமான ஒரு மனிதன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா, ஒன்னாதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க, ரெண்டாம் அதிகாரமா இல்ல இல்ல முதலாம் அதிகாரம் தான், எட்டாம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் அவன்கிட்டே சொல்றாரு, என் தாசனா யோபுவை கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கோலருமாகிய யோபுவை போல பூமியிலேயே ஒருவரும் இல்லை, அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்தியாவில் மாத்திரம் இல்லைன்னு சொல்லல, உலக உருண்டையிலேயே ஒருவன் இல்லைன்னு ஆண்டவர் யோபுவை குறித்து சொன்னார். காரணம், யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றதான பரிசுத்தவான். ஆமே, நடந்த சம்பவம் தெரியும், 42 அதிகாரத்தில் தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான், தனக்கு விரோதமாய் வந்ததானே, தனக்கு விரோதமாய் பேசினதானே, தன்னை குற்றப்படுத்தினதானே, தனக்கு விரோதமாக எழும்பி வந்ததான மூன்று நபர்களுக்காக அவன் தேவ சன்னிதானத்திலே அவன் என்ன செய்தான், அவர்களுக்காக ஜபித்தான் என்று பார்க்கிறோம். அவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணினான். 10:42 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். சிநேகிதர் வந்து அவனை குற்றப்படுத்தினார்கள். இவன் குற்றப்படுத்த மாட்டான், அவர் அவனை குற்றப்படுத்துறான். சில சொல்லுவாங்க, நான் ஒரு தப்புமே செய்யல, ஏன் தன் மேலே எல்லாம் பழிய போடுறாங்களே, போட்டுட்டு போறாங்க. ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவரை குற்றப்படுத்தினார்கள். என்ன குற்றப்படுத்தினாங்க, நீ யூதர்களுக்கு ராஜாவான்னு கேட்டாங்க, ஆம் அப்படின்னு சொன்னார், ரொம்ப வளவளன்னு பேசல, ஆம் சொன்னார், நீ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டு, ஆம், நான் வந்து மெய்யான தேவகுமாரன், வானத்திலிருந்து இறங்கிய அப்பம்னு சொன்னார். பிறருக்குள்ளதமா பேசல, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார், பாவங்களை குறித்து பேசினார், பாவ மன்னிப்பை குறித்து பேசினார். ஆனால் அவர்கள் அவர் மேல பொறாமையினால், இவன் மதக்கலவனம் ஏற்படுத்துகிறான் என்று பொறாமையினால அவர் மேல என்ன செய்தாங்க, கொலை குற்றம் சாட்டினான். யோபு ஒரு தூஷணமும் பேசல, தனக்கு விரோதமா இவர்களுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க பாண்டின காரியத்தை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நீங்க அப்படி செய்து பாருங்க, லைஃப்ல உங்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆமே, உங்க லைஃப்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் இதுக்கு முன்னால நான் அங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு விரோதமா யாரெல்லாம் பகையா இருந்திருக்கிறாங்க, எழும்பினவங்க யாரெல்லாம், எனக்கு விரோதமா பேசினவங்க யாரு, எனக்கு சதி பண்ணவங்க யாரு, என் மனசை காயப்படுத்தினவங்க யாரு, நான் காயப்படுத்திருக்கேன், அவங்களை நீங்க ஜஸ்ட் ஒரு போன் பண்ணி ஐம் சாரி சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாதான், ஆனா அவங்கள பண்ணிருந்தா கூட நீங்க சொல்லுங்களேன், என் மேல தப்புன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு உங்க லைஃப்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவுக்கு எல்லாவற்றையும் எழுதப்பட்டிருக்கிற 42:10 முன்னிருந்த எல்லாவற்றை பாலிக்கிலும் ரெண்டத்தனையாய் கத்திரவனுக்கு தந்திருக்கிறேன். இது பிசாசினால் வந்த தீங்கு. கடைசியாக நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய தீங்கு என்ன தெரியுமா, நாமே ஏற்படுத்திக் கொள்கிறதான தீமையான காரியம். ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் 6:7 சரி, இப்போ இதுதான் முதல்ல வந்ததான ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஏற்பட்டதான பிரச்சனை இல்லைங்களா? ஆதியில எதன் தோட்டத்துல இந்த உலகத்து மாதிரி சீர்கேட்டில் இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். என்ன சொன்னார் மூணாவதிகாரம் ஆரம்பத்தில் சொன்னாரு, தேவநாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன் பாக்கிலும் சர்ப்பம் தந்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிட்டார், ரெண்டாம் அதிகாரம் சொல்லி இருக்கிறார் இல்லையா? ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க 6, 7, 8, 9 வசனத்துல பாத்தீங்கன்னா ஜீவ வருஷத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. ரெண்டாம் அதிகாரம் 9-10 வசனத்துல பாக்குறோம், அது வந்து ஜீவ வருஷத்தின் கனி என்று. இங்க சாத்தான் கேட்கிறான், நீங்க தோட்டத்தில் உள்ள சகல வருஷங்களுக்கு கனி புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? என்னைக்குமே அவன் சந்தேகமான கேள்வியை கேட்பான். பார்த்துருக்கீங்களா, நீங்க நல்லா ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிருப்பீங்க, நல்ல வேதத்தை வாசிக்கணும்னு பொருத்தனை பண்ணிருப்பீங்க, நல்ல ஊழியத்துக்கு நல்லா கொடுக்கணும் உற்சாகமா மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணணும் இல்லாத உதவி செய்யணும்னு சப்போர்ட் யோசிச்சிருப்பீங்க. நீங்க அப்படியே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து தனியா இருக்கும்போது உன் காதுல ஒரு சத்தம் கேட்கும், உண்மையிலேயே அப்படி நீ கொடுத்துதான் ஆகணுமாப்பா. அவனுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, நீங்க எங்க கொடுத்து நல்லா ஆயிடுவீங்களோ அப்படிங்கிற பொறாம தான். 195 பேர் அந்த வார்த்தைக்கு அடிமையாகிதான் அப்படியே பிளாட். ஒரு சொல்லுவான், அப்புறம் என்ன செய்வானா போயிடும். ஏவாள் அப்படிதான் பண்ணாங்க. கேட்கறான் சாத்தான் வந்து, அப்படி ஆண்டு சொன்னது உண்டோ? சொன்னது தெரியும், அவனுக்கும் தெரியும், ஏவாள் இது உண்டோன்னு கேட்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, ஸ்திரீ சொன்னாங்க, நாங்கள் தோட்டத்தில் எல்லா வருஷத்தையும் சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற ஜீவருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது, நீங்க குறித்து தேவன் நீங்க சாகாதபடிக்கு சாப்பிடவும் தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சாத்தான் பார்த்தேன், சாத்தான் என்ன சொன்னான், ஏவாளை பார்த்து நான்காவது சொன்னதுல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. என்னைக்குமே சாத்தானுடைய திட்டம் என்னன்னா, தேவன் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு விரோதமாக பேசுவதுதான் அவனுடைய தந்திரம். கோயிலுக்கு நீங்க போன நினைச்சிட்டு இருப்பீங்க, உன் காதல சத்தம் கேட்கும், இன்னைக்கு மட்டும் நீ போகலன்னா கெட்டா போயிட போற. அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், சரி அடுத்த வாரம் தான் கோயில் வருதே, அப்புறம் ஆண்டு சமூகத்து போய் எல்லாரையும் பார்க்கலாம். அடுத்த வாரம் நீ உட்கார்ந்து அப்படி யோசிச்சு நல்லா எல்லாம் ரெடி பண்ணிட்டு மத்தியானமே இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஒரு முக்கியமான ஈவெண்ட் வரும். உடனே என்ன வரும்னா, சரி வாரம் சர்ச் வருது, ஈவெண்ட் வருஷத்து ஒரு முறைதான் வருது, இன்றைக்கி வாரம் போயிடலாம். இப்படிதான் நிறைய காரியம் மாத்திரம். நீங்க ஒரு காரை திட்டமிடும் பொழுது அதுக்கு விரோதமா எழும்புறவன் சாத்தான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு திட்டம் பண்ணி ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு என்னும்போது விரோதமாய் வருது சாத்தான். தேவன் சொன்னதை மாற்றி ஒரு காரியத்தை போட்டான் பாருங்களேன், இத்தனாயிரம் வருஷமும் அந்த பாவம் தான் இன்னைக்கு மனுஷனை பாவிகளாய் மாற்றி இருந்திருக்கிறது. அதற்காக இயேசு சிலுவையில் மீண்டுமாய் வந்து மனுஷனுக்காக உயிரை கொடுத்தாரு. அப்புறம் பாருங்க 4வது வசனத்தில் போட்டிருக்கு, 5-6வது வசனத்தில் பார்த்தோம், ஸ்திரியான சொன்னாங்க எல்லாமே சாப்பிடலாம், அந்த புசிப்பு நல்லதுமான கறியை சாப்பிடக்கூடாது, இச்சிக்கப்படத்தை குறிச்சுமா இருந்து கண்டு அதன் கறியை பறித்து புசித்து புருஷன் கொடுத்தால் அவனு புசித்தான். 7வது வசனத்தில் அவர்கள் இருவருடைய கண்களை என்ன செய்யப்பட்டுச்சு, திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திரைகளை தத்து தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். முக்கியமான காரியம் 8வது வசனத்தில், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற சத்தை, தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதுவரைக்கும் பார்த்தாங்க, இப்ப கேட்கதான் முடிஞ்சிச்சு. ஆண்டவரோடு கூட இருந்த உறவு இட் ஹஸ் பின் கட். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவருக்கு இருந்துதான் நல்ல ஒரு பந்தம், அந்த டைட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் தி மேன் ஹஸ் பின் பிளாக்ட். ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இருந்ததான உறவு அற்று போனது. இப்ப ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்டு ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியல. எங்க போய் ஒளிந்து கொண்டாங்கன்னா, சோலைகளுக்கு போய் ஒளிந்து கொண்டாங்க. அப்ப எங்க இருக்கிறான்னு கேட்கிறார் ஆண்டவர், ஆதாமே எங்க இருக்கிறாய்? அப்ப சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னால் வெக்கப்பட்டு நான் என்ன செய்யறோம், நாங்க ரெண்டு பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணி உனக்கு சொன்னது யாரு? அப்ப அந்த கதை வருது, இந்த இவாதான் பண்ணி பண்ண அந்த அவாட்ட கேட்கும்போது அவ சொல்ற சர்ப்பம் தான், சர்ப்பத்திற்கு போய் ஆண்டவங்க கேட்பாரு, அதுதான் சர்ப்பமாச்ச. இப்படி நாமாகவே தெரிந்து கொண்ட தீங்கினால் முழு உலகமும் வஞ்சிக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதனால் வருகிற தீங்கா இருக்கட்டும்,
நாம ஏற்படுத்திக் கொள்கிற தீங்கா இருக்கட்டும், பிசாசினால் வருகிற தீங்கா இருக்கட்டும், சற்று இன்னைக்கு மாலை வேளையில ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில தீங்கை அனுமதிக்க மாட்டேன். 101 சங்கீதத்துல 2வது சொல்கிறான், தாவீது என்ன சொல்றான், தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் வைக்க, அந்த பொருத்தனை பண்ணிட்டு நம்ம அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஹல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் விண்ணப்பம் பண்ணுவானான். எங்க அவங்க போஜன பானம் பண்ணும்போது குடிச்சு வரிச்சு பாவம் பண்ணிடுவாங்களோன்னு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்தவனா இருந்தான். ஆமென். கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில தீங்கை அனுமதிப்பதில்லை, தீங்கை நாம் நினைப்பதும் இல்லை. இதுவரைக்கு வாழ்க்கையில் இருந்ததான தீங்கை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உங்க நடுவிலே வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் தீங்கை நம்மை விட்டு அகற்றுகிற தேவன். யாபேஸ் சொல்லுகிறது போல 1:4:10 என்ன சொல்லுகிறது, வாசிச்சோம் பண்ண போறோம். தேவரீர், 1 Chronicles 4:10, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். கடைசியில போட்டிருக்கு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஆமென். பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தீங்கு என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வரக்கூடாது. உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள் தீங்கு பிரவேசிக்க கூடாது. உங்க ஜாபுக்காக ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே என் வேலையில ஒரு நாள் தீங்கை நான் அனுமதிக்க நானே அனுமதித்து விடக்கூடாது. நான் இந்த வாழ்க்கையில ஒரு நாள் தீங்கான காரியத்தை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ரெடியா இருக்குது உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு சாத்தானுடைய தீங்கு. 121:7 சொல்கிற சங்கீதத்துல கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி பார்ப்பார். ஜோமனோமா, எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி இந்த மாலை வேளையில பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பாடலை நாம் ஹல்லேலூயா கேட்டு தேவ சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், ஆகவே இனி நீ தீங்கை காண மாட்டாய், தீங்கு இனி உன்னை அணுகுவதில்லை, தீங்கான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை, சாத்தானுடைய தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரவேசிப்பது இல்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால இனி உங்களுக்கு விரோதமான வாசல்கள் வருவதில்லை. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகுமா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கரம் பிடிச்சு நடந்தும் பொழுது எவ்வளவு பெரிய தீங்கான காரியங்கள் வந்தாலும் என் தேவனுடைய வல்லமை, பிசாசின் வல்லமை அழிக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பாடலை ஒரு ஆங்கில பல்லவி, லார்ட் லிஃப்ட் யுவர் நேம் ஆன் ஹை. தேவன் பூமியில நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல மனிதனை மீட்கும்படி வந்தார். எல்லாம் தெரிந்திருக்கலாம். எல்லாம் சேர்ந்து பாணி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from hell, but you were to the soul of it. From the earth to the cross, my God is great. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. உந்த நாமம் உயர்த்துவேன், துதிகள் பாடி மகிழ்ந்துடுவேன். நீ என் வாழ்வில் இருப்பதினால், மீட்க வந்ததினால் பாதை காட்டிடவே பூமியில் வந்தீரேன், சிலுவை சென்றிலே நாடி வந்தேனே. உங்கள் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே.
என் வாழ்வில் நிறைந்தவனீரே, நீங்க வந்தி மகிழ்ந்திடுமே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேரே, சாவை வென்றவரே உயிர்த்தெழுந்தவரே, உந்த நாமம் உயர்த்துவே. சாவை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேரே, சாவை வென்றவரே உயிர் தேடுந்தவரே, உந்த நாமம் உயர்த்துவே.
Let's lift your holy hands in the presence of the Lord this evening and worship together, and let's lift his holy name. இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தர் நடுவிலே வந்திருக்கிறார். இனி உன் வாழ்க்கை தீங்கு என்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises.
Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to say well. You came from heaven to earth to show the way. From the earth to the cross, my destiny. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to restore the way. From the earth to the cross, my destiny. From the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high.
Everyone sing together.
Lord, I lift your name on high. Lord, I lift your name on high.
Hallelujah.
Praise the Lord. Praise the Lord. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்திக் கொள்வோம். ஆண்டவர் இனி நம்முடைய வாழ்க்கையில சுபிட்சமான காரியங்களை தர விரும்புகிறார். இனி தீங்கு என்பது இல்லை. உலகத்தில் அநேக மனிதர்கள் தீங்கில் இடர்ந்து கிடக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் தீங்கை இனி அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மையத்தில் அவர் வந்திருக்கிறார். நீங்கள் மனதிலே அவரை வைத்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் ஒரு நாளும் அசைவு என்பது இல்லை, பிரச்சனை என்பது இல்லை, போராட்டம் என்பது இல்லை, தாழ்ச்சி என்பது இல்லை. சங்கீதம் 23:1 தாவது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பனாயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அந்த சங்கீதத்தில் சேர்ந்து சொல்லலாமா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்துப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த ஜெபத்துக்கு முன்பதாக உங்களுக்கு யாருக்கா தனிப்பட்ட ஜெபம் வேண்டும் என்றாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தலையில் தாழ்த்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற முடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்கள் நடுவில் எங்கள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீர். ஆகவே இனி நாங்கள் தீங்கை பார்ப்பதில்லை, தீங்கு எங்கள் வாழ்க்கையில் வருவதில்லை. 91 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று போட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களுக்கு அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் நன்மையானவைகள் பற்றிக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். மாலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதிக்கும்படி வினோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். வசனம் கேட்ட தெய்வ பிள்ளைகள் மேல் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. நீதியின் சூரியவர்மே உதிக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியாக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. அருமையான திருச்சபையும் பாஸ்டருடைய குடும்பத்தையும் இதில் இருக்கிற எல்லா லீடர்ஸ் மற்றபடி ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சின்ன பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி திரளும். ஆண்டவர் சுபிட்சமான காரியங்களை நாங்கள் வரக்கூடிய நாட்களில் கேட்க போகிறதற்காக நன்றி. ஜெபங்கள் கேட்கப்படுகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.